வளசிமய பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. மதுகரம் வாய்மடுக்கும் குளக்காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே.
அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இரண்டு கூறாக இந்த சபையினை பிரித்து ஒரு பகுதியிலே ஆண்களும் ஒரு பகுதியிலே பெண்களுமாக சமமாக அமர்கின்ற ஒரு சபையாக இதனை ஆக்கியிருக்கின்றார்கள். அண்மையிலேதான் நான் ஒன்றை படித்தேன். விநாயக பெருமானிடம் போய் ஒருவர் கேட்டாராம், ஆண்பாதி பெண்பாதி என்கின்ற தத்துவத்தை நிலைநாட்ட அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்ட சிவன் சக்தி பற்றி விநாயகரிடம் அவர் கேட்ட கேள்வி, ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் ஆகியிருக்கிறது சரிதான், ஆனால் சிவனுடைய மறுபாதியும் சக்தியினுடைய மறுபாதியும் எங்கே போயின என்று அவரை கேட்டார்களாம். அதற்கு விநாயக பெருமான் பதில் சொன்னாராம், சிவனுடைய மறுபாதி ஆண்களாகவும் சக்தியினுடைய மறுபாதிதான் பெண்களாகவும் இந்த பூமியிலே ஜனித்திருக்கிறார்கள், அவர்கள்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாராம். சக்தி சிவம் என்பது நம்முடைய தத்துவமாகும். ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்துதான் உலகம் என்பதனை இறை வழிபாடு உணர்த்துவது இந்து மதம் ஒன்றிலேதான். மற்ற மதங்களிலே பெண் தெய்வங்கள் கிடையாது, அதுவும் ஆணோடு இணைந்து வாழுகின்ற பெண் தெய்வம் என்பதை எந்த மதமும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இந்துக்களை பொறுத்தவரை ஆணும் பெண்ணும் உலகத்தில் சரிசமம் சரிபாதி என்கின்ற தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. உலகம் தொடங்கிய நாளிலே இருந்து இது இந்துக்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. நான்கு சுவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற இல்லற வாழ்வில் ஏற்படுகின்ற சுகதுக்கங்கள் அனைத்தையும் இந்த இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இந்த இன்ப துன்பங்களில் நான் ஒன்றாக இருந்து ஒன்றாக இயங்குவோம் என்பதுதான் திருமணம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகும். திருமணம் என்பது செல்வமும் மனமும் இணைந்து நிற்கின்ற ஒன்றாகும். ஆண் என்பவன் காக்கின்ற சக்தி, பெண் என்பவள் காக்கப்படுகின்ற சக்தி, பெண்மை என்பது பலவீனமானது, ஆண்மை என்பது பலமானது, ஆண்மை அதனை காக்க வேண்டும் என்பதுதான் இந்து நாகரிகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். கற்பு நெறியிலே பெண்மை தன்னை காத்துக் கொள்வதும், பொருளாதாரத்தில் ஆண்மை பெண்ணை காக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். அதோடு ஆடவனுடைய உடல்நிலை எதிரியிடமிருந்தும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடிய சக்தியுடையதாக இருக்க வேண்டும். அதனாலேதான் அந்நாளிலே எல்லாம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது வரலாற்று காலங்களில் அவன் எவ்வளவு படித்தான் என்கின்ற கேள்வி கேட்பதில்லை. பையன் எவ்வளவு படித்திருக்கிறான், எங்கே வேலை பார்க்கிறான் என்கின்ற கேள்விகளுக்கு அன்று இடமில்லை. பையன் ஒரு ஆண் மகனா என்பதுதான் முதற் கேள்வியாக இருக்கு. வீட்டிற்குள்ளே புகுந்து எதிரி ஒருவன் தன்னுடைய மனைவியை கைப்பிடித்து இழுத்தால் அந்த எதிரியை தானே துரத்தக்கூடிய வல்லமை ஆடவனுக்கு வேண்டுமே தவிர, அவன் வெளியிலே ஓடி வந்து ஆம்பளையெல்லாம் ஓடியாங்க ஆம்பளையெல்லாம் ஓடியாங்க என்று சத்தம் போடுகிறவனாக இருக்கக்கூடாது. அதனாலே ஆடவன் மனைவியை எதிரியிடமிருந்தும் பொருளாதார வறுமையிலே இருந்தும் காக்கக்கூடியவனாகவும், பெண் என்பவள் தன்னுடைய மானத்தை தானே காக்கக்கூடியவளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாகும். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பிய தலை என்றார்கள். ஆக சக்தி தத்துவம் சிவதத்துவமாக இல்லறம் சமைக்கப்பட்டு நான்கு குடும்பங்களுக்கு நடுவிலே ஒரு கோவில் உருவாக்கப்பட்டது. இந்த சமுதாயத்தில் மெல்மை வன்மை என்பது இந்து நாகரிகத்தோடு ஒட்டி ஊறிய தமிழ் மரபிலே தோன்றியதால் என்னை கூட ஒருவர் கேட்டார், இந்து நாகரிகம் இந்து மரபு என்று எழுதி அதிலேயே திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் என்று நீங்கள் எழுதுகிறீர்களே, இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றா? இரண்டும் ஒன்றுதான். அப்போது அதற்கு இந்து நாகரிகம் என்று பெயர் இல்லையே தவிர இரண்டும் ஒன்றாகவே தான் இயங்கி வந்திருக்கின்றன. வள்ளுவன் பாடல்களை பார்த்தால் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பலார் ஓமான் இந்திரனே சாலுங்கரி என்று வருகிறது. ஐந்து பொறிகளையும் அவித்தவனுடைய ஆற்றலுக்கு சான்று இந்திரன் என்று வஞ்சப்புகழ்ச்சியாக அவன் கூறுகிறார். அவிக்காதவன் என்னகரியாவான் என்பதற்கு இந்திரன் சான்று என்பது. இந்திரன் என்கின்ற பாத்திரம் இந்து மத கதைகளிலே இதிகாசங்களிலே புராணங்களிலே வருகின்ற பாத்திரமாகும். அந்த பாத்திரம் திருக்குறளிலே ஒரு குரலாக வரும்போது இந்து நாகரிகமும் தமிழ் மரபும் ஒன்றாகவே இயங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. ஆகவே மொழிக்கூடு கூட இதை வைத்தேதான் படைக்கப்பட்டது. பெண் என்பவள் மென்மையான இனம், ஆடவன் என்பவன் வலிமையான இனம் என்பதாலேதான் தமிழ் மொழியிலே கூட வல்லினம் மெல்லினம் என்று எழுத்தை பிரித்தார்கள். கையாட தவறா என்றால் வல்லினம், எங்கன நமன என்றால் மெல்லினம் என். பெண் மெல்லிய இனம், ஆடவன் வன்மையான இனம் என். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒரு இனம் உண்டு, இடை இனம் என். அது ஆண் மாதிரி தோன்றுகிற பெண்ணும் பெண் மாதிரி தோன்றுகிற ஆணும் இடையினமாகும். ஆண்மை இல்லாத ஆணும் பெண்மை இல்லாத பெண்ணும் இடையினமாகும். இதுதான் இந்து நாகரிகத்திலேயும் உள்ளதாகும். திருமண வீடுகளிலே இந்த மென்மையை வைத்தேதான் திருமணம் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். திருமணத்திலே தாலி கட்டும் போது கூட பெண் தலை குனிந்து அமர்ந்திருக்கின்றால் ஆடவன் தாலி கட்டுகிறார். ஆனால் ஏன் இந்த திருமணங்களிலே இந்த சடங்குகளை வைத்தார்கள், இவ்வளவு பேரை கூட்டி வந்து வாழ்த்துரைக்க சொன்னார்கள் என்றால், இது அவ்வளவு பேருடைய சாட்சியங்களோடும் இந்த சக்தியும் சிவமும் ஒன்றாக இணைகின்றன, இன்ப துன்பங்களில் நாம் ஒன்றாக நம்மை பகிர்ந்து கொள்வோம் என்பது அதனுடைய நோக்கமாகும். அந்த நோக்கத்தோடு இணைந்து வாழுகின்ற குடும்ப வாழ்க்கை ஒன்றினை நம்முடைய மத நாகரிகம் நமக்கு சமைத்து தந்தது. அவர் பெண்ணுடைய மனதை தெளிவுபடுத்தி வைப்பதற்காகவே சில பழமொழிகளை சொன்னார்கள், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனின். கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட, வசதி குறைந்தாலும் கூட கணவன் மீது ஆத்திரப்படுகின்ற தன்மை மற்ற பெண்களுக்கு வரக்கூடும். ஆனால் நம்முடைய வீடுகளிலே ஆத்திரம் வறுமையை தவிர அந்த ஆத்திரத்தினாலே வழி தவறுவது கிடையாது. கொஞ்சம் கோபப்படுவார்கள், சமயங்களில் நேரடியாக கூட சொல்லுவார்கள், என்ன இந்த பாலும் கணத்துல ஒன்றாக தள்ளி விட்டார்களே. புருஷனிடமே சொல்லுவார்கள், என்ன இந்த பாலங்கணத்துல கொண்டாந்து எங்க அப்பா அம்மா தள்ளி விட்டார்களே. அவனுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவன் சொல்லுவான், எவ்வளவோ பெண் எனக்கு வந்தது, இந்த சனியனை கொண்டு வந்து என் தலையில கட்டி விட்டார். அவளுக்கு இது கிணறு, இவனுக்கு அது சனியன். ஆனாலும் கூட அந்த கிணத்துல இந்த சனியன் காலகாலங்களுக்கு வாழ்கிறது என்றால் இந்த கிணத்தையும் அந்த சனியனையும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று உறுதி செய்து வைத்தது இந்து நாகரிகமாக. இந்த மதம் என்கின்ற வேலி மட்டும் இல்லாமல் இருந்தால் இல்லறம் என்கின்ற வேலியை எத்தனையோ பெண்கள் தாண்டி இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு எத்தனையோ வழிகளிலே மாறி போயிருக்கக்கூடும். இந்து நாகரிகத்தில் மிக முக்கியமானது எது என்றால், பெண்ணுக்கு திருப்தி என்பது ஒன்று இல்லை என்பதுதான். அதைத்தான் நான் மேலே படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருந்தது. பெண் திருப்தி அடைவது என்பது பெண்ணை பொறுத்தவரை இல்லை, ஆனால் பெண்ணை திருப்தி செய்வது என்பது ஆணை பொறுத்தவரை உண்டு. அதுதான் நாகரிகமாகும். கணவனிடம் தனக்கு சந்தோஷம் இல்லை என்கின்ற எண்ணம் பெண்ணுக்கு வரக்கூடாது, மனைவிக்கு தன்னிடம் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆடவனுக்கு ஒன்றாக வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். அந்த சந்தோஷத்தை மனைவிக்கு உண்டாக்குவதற்காகவே தான் வாழ்க்கையின் பல்வேறு கூறுகளை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் நடத்துகின்ற இல்லறம் தாய்மை பேற்றினை அடைவதற்காகவே என்றார் சுவாமி விவேகானந்தர். அதற்கு வேறு நோக்கங்கள் கிடையாது, வேறு சிற்றின்ப நோக்கங்கள் கிடையாது. சிற்றின்பம் என்பது அதிலே ஒரு பகுதியே தவிர அவனுடைய முழு நோக்கமும் தாய்மையே என்றவர் கூறினார். தாய்மை ஒரு தடவை அடைந்து விட்ட பெண்
மறுமுறையும் தாய்மை அடைய ஏன் விரும்புகிறாள் என்றால் அது இந்த நாட்டிலே மட்டுமே காணக்கூடிய ஒன்றாகும். மேல்நாடுகளிலே தாய்மை அடைந்த பெண் மறுபடியும் தாய்மை அடைய விரும்புவதில்லை, அது உடம்பை கெடுத்துவிடும் என்றவள் கருதுகிறாள். அது மட்டுமல்ல, தாய் பாலும் கொடுப்பதில்லை. அதான் நம்முடைய வாரியார் சுவாமிகளோடவே சொன்னார், பழங்காலங்களிலே தாய் பால் கொடுப்பார்கள் குழந்தைக்கு, அதனால தாய் பாசம் இருந்தது. இப்ப புட்டி பால் கொடுக்கிறார்கள், அதனால புட்டியில பாசம் இருக்கிறது என்றவர் சொன்னார். இல்லறம் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகிறது. நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களாம் இந்தோனேஷியாவிலே. போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு, அதே இடத்துக்கு அவர் போயிருக்கும் போது வெளியிலே ஹோட்டலுக்கு வெளியிலே ரெண்டு தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடி கொண்டிருந்த தம்பதிகளிடம் கொஞ்சம் அவர் கூச்சத்தோடு கேட்டாரா, என்ன சார் என்று. அவர் சொன்னாராம், ஷி இஸ் மை ஃபோர்த் வைஃப் என்று. ஆஹா, ஒன்னு கூட பாக்கி மூன்று பேரும் என்ன ஆனார்கள், நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் சொன்னது இல்லையா, உடனே அவருக்கு புத்தியும் சொன்னார்களா, உங்கள் நாட்டிலே ஒரு மடத்தனம் செய்கிறார்கள், ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து, டேக் இட் ஈஸி, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு, அவன் பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போ. இதற்கு கல்யாணம் எதுக்கு, கான்ட்ராக்ட் போதுமே, ஒரு வருஷ காலம் கான்ட்ராக்ட், ஆறு மாத காலம் கான்ட்ராக்ட், லீஸுக்கு எடுப்பது தானே, மாசம் இவ்வளவு குத்தகை என்று. இல்ல ஹையர் பர்ச்சேஸுக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிட்டு போயிடல. இது ஏன் கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவன் அழுதாலும் அவள் அழுது, அவள் அழுதாலும் இவன் அழுது, ஏன் சேர்ந்து ரெண்டு பேரும் துன்பங்கள் இன்ப துன்பங்களிலே சமமாக பங்கு கொள்ளுகிறார்கள் என்றால், இங்கு அடி பீடம் எதிலே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால், பிரிக்கவே முடியாமல் ரெண்டு பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறதே அர்த்தநாரீஸ்வரர், அதிலே இருந்து இந்த இல்லறம் உருவாகி இருக்கிறது. அதனாலே தான் இதை பிரிக்க முடியவில்லை. எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன. பரமசிவனுக்கும் சோதனை வந்தது, சக்திக்கும் சோதனை வந்தது. அந்த சோதனைகள் என்ன, கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறதே கதை சொல்கிறார்களே, என்ன பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது என்பார்கள். கடவுளுக்கே சோதனை வரும்போது நமக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கினார்கள். அவன் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களிலே இருந்து தப்ப முடியாது. துன்பம் என்பது எந்த இடத்திலேயும் யாருக்கும் வந்தே தீரக்கூடிய ஒன்று. அந்த துன்பங்களை பொறுத்தவரை அது நம்முடைய கையிலே இல்லை என்று எண்ணுவதுதான் முதலிலேயே அதில் இருந்து வருகிற விடுதலையாகும். இறைவனிடம் அதற்கு நாம் சவால் விட முடியாது. எனக்கு அது பல உதாரணம் உண்டு. கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு நான் படம் எடுத்தேன், அதுல வந்த கவலை 15 வருஷம் தீரவில்லை. அப்படிதான் எனக்கு கடவுளை பத்தி தோன்றிட்டு, இவங்கிட்ட சவால் விடக்கூடாது. அவரவர்களுக்கு வாய்த்தது அவரவர் அவன் போட்ட பிச்சை, எறும்பும் தன் கையால் எரிஞ்சான் என்பார். சில நேரங்களிலே சில பேருக்கு திடீரென்று குப்பென்ற ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். சில பேர் இருக்கிறார்கள் சினிமா தொழிலே சினிமா தடுத்துட்டு, நானும் பார்க்கிறேன், 25 வருஷமா ஒருத்தர் சப் எடிட்டராகவே இருக்கார், 25 வருஷமா ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கார், 2 வருஷ காலத்துல ஒருத்தர் திடீரென்று டைரக்டர் ஆகிடுறார், 2 வருஷ காலத்துல திடீர்னு ஒருத்தர் எடிட்டர் ஆகிடுறார். இதெல்லாம் அவன் மட்டும் வந்துட்டானே, அவன் மட்டும் வந்துட்டானேன்னு இவனுக்கு தோணுதே தவிர, தான் ஏன் வரவில்லை என்பது இவனுக்கு தோன்றுவதில்லை. நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்க தொடங்கும் போது அவனுக்கு கிடைப்பதே பெரிதாக தோன்றுவது. நீ பூமியிலே குனிந்து பார்த்து கொண்டே போனால், மரியாதையா நடந்து போனா ஒரு 4 அணா கிடைக்கும். அந்த 4 அணாவ கையில எடுத்த உடனே உனக்கு என்ன தோணும், எவனோ பாவம் போட்டு போயிட்டான்னு பையில போட்டு போட்டுதானே, அது தோணாது நமக்கு. அப்புறம் வழிநடைய பார்த்துட்டே போவேன், ஏன்னா எவனோ நமக்காக போட்டுக்கிட்டே போயிருக்கான் போட்டு இருக்குது. காரணம் அவனை அந்த ஆசையை விடாது. 4 அணாவை அங்க கண்டு எடுத்தாருன்னா போதும், வழிநடுக போட்டுக்கிட்டு பார்த்து கொண்டே போவான். இன்னொருவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது, அவனுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது, இன்னும் 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 என்று ஏங்குவது, இதுதான் முதல் துன்பம். மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் பிறகு பிறகு வருகின்ற துன்பங்கள். எதுலையும் அவனுக்கு திருப்தி ஆவதில்லை. நாளைக்கு 3 ரூபாய் கிடைக்கும் என்று ஒருவன் முடிவு கட்டி விட்டு அவனுக்கு 5 ரூபாய் கிடைத்தால் 2 ரூபாய் அதிகமா தெரிகிறது. நாளைக்கு 8 ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கருதி 3 ரூபாய் கிடைத்தால் அது குறைவா தெரிகிறது. ரேஸுக்கு போவான், 50,000 ரூபாய் ரேஸ்ல போயிடும், கடைசி ரேஸ்ல 5,000 ரூபாய் வரும். அவனுக்கு இந்த 40,000 பெருசா தோணாது, போனது இந்த 5,000 தான் லாபம் மாதிரி தெரியும். 5,000 ரூபாய் கடைசி ரேஸ்ல வந்தது, குறைஞ்சபட்சம் வீடு போய் சேர்றதுக்காக கையில பணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை. வரும் ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும் இருந்தால் துன்பம் கிடையாது. மனுஷனுக்கு ஆசை என்பது மேல 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 போக போகத்தான் துன்பங்கள் வரும். அதை தாங்க முடியவில்லையே என்று சகித்துக் கொள்வார்கள், தகிப்பார்கள் பல பேர். அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஒரு இந்த மாதிரி கோயில் போன்ற சாந்தி நிலையங்களை ஏற்படுத்தினார். துன்பம் 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 என்று இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம். உபநிஷத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு தகப்பன் ஒரு சன்னியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி. ஒன்று சன்னியாசி என்ன சொன்னான், நீ பன்றியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான். குழந்தைகளை பார்த்து மூத்த பையனை பார்த்து சொன்னான், அப்பா நான் பன்றியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர், 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன் அதுக்கு பண்ணி ஆகிறதுக்கு. நான் பன்றியா போய் எப்படி அந்த உருவத்துல வாழ முடியும், நான் காட்டுக்குள்ள போயிடுறேன், நான் பன்றி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொன்று விடு, அந்த உருவத்துல என்னால வாழ முடியாது என்றவர் சொன்ன சரி என்று காட்டுக்குள்ளே போய்விட்டான். 6 மாதங்களுக்கு பிறகு மகன் குளம் குட்டவில்லை எல்லாம் தேடினான். எங்கேயாவது போய் 10 பன்னி நின்னா அங்க போய் கேட்பான், அப்பா அம்மா அதான் ஓடும். இவனுக்கு அப்பால தெரியுமே தவிர பன்றிய தெரியாது, இது ஓடும். இப்படி 2 வருஷம் ஆகிவிட்டது. கடைசியா ஒரு குளத்தோட அருகே போய் நின்று அப்பான்னு கூப்பிட்டான், ஒரு பன்றி ஓடி வந்தது. பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து 2-3 குட்டியும் ஓடியாந்து பண்ணவன் கேட்டான், என் மகனே வந்துட்டியா, வந்துட்டு எப்பா நீதான் சொன்னியே பன்றி ஆன உடனே உன்னை வெட்டி கொண்டுடும்படி கொல்லட்டுவான்னு கேட்டான் மகன். அதுக்கு அவன் சொன்னான், வேணாண்டா, நான் இங்கேயே ஒரு குட்டி பன்னியையும் சேர்த்து 3 குட்டியும் போட்டாச்சு, இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது, என்னை இங்கேயே விட்டுருவான். உபநிஷத்துல ஒரு கதை, எங்கே போய் இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும். கோவிலில் உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது. திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்று வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்து விடும். நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது. எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறார் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அதனாலே அதிலே ஒரு சாந்தி, என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி. அங்கே அவன் என்ன சொல்லுகிறான், அமெரிக்காவிலே இருந்து புத்தகம் எழுதுகிறவன் எல்லாம் ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் வெளியே அங்கே வந்திருக்கிறது, ஹிந்து யோகா ஹிந்து தர்மா என்றெல்லாம். நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் ஹிந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டுகொண்ட இன்றைக்கு கண்டுகொண்ட ஒரு முடிவாகும். அதுவும் கண்ட்ரோல், மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கேதான் காட்டுகிறார்கள். இங்கே இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருவர் வந்தார். இங்கே சினிமாக்காரர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுது. அவரை நான் கேட்டேன், என்னைய அமெரிக்காவினுடைய ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃபுக்கு காரணம் என்ன என்று. வாழ்க்கைக்கு என்று ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அடிப்படையும் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் போனதுனாலே எப்படியோ வாழலாம் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆக பிற நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது, நமக்கு அளித்திருக்கின்றது. வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கான்சென்ட்ரேஷன், மென்டல் கண்ட்ரோல் என்றெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தத்துவங்களிலேயும் சொல்லுவார். அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்படி ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணால் ஏதாவது ஒரு நன்மை உண்டு. எந்த கோயிலை கேட்டாலும் உதாரண சாமி கும்பிடுறதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. ஒருவரையே சிக்கரப்பட்டினேன் தேவனையே உன்னையின்னு உறவு பற்றது. தேசிய ஒன்னாயம் பிள்ளைய பார்க்க போறோம், அவருக்கு ஃபுல்லஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கவிதை தான், அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான், அவர் சினிமா அதிகமா பார்த்ததே கிடையாது. நான், நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள், பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளை அவர்கள் எல்லாரும் போயிருந்தோம். நான் போய் அவர்கிட்ட இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்தை திரும்பி அவரை கேட்டாரு, அப்படியா ஐயா, என்ன வேலை பாக்குறீங்க? நம்மளை தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரியும். காரணம், அவருக்கு கவிதையை தவிர எடுத்து ஒன்றும் தெரியாது. என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவர் பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளையன். ஒரு 800 புத்தகம் எழுதியிருக்கார், 800 புக்ஸ் எழுதியிருக்கார். தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்கார், இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார். இந்தியாவில எத்தனை போர்க்களங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்கார், அவ்வளவு ஜனம் எழுதிக்கிட்டே இருப்பார். அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம். அவர் ஒண்ணு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார், கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்துல நிக்கும்னாரு. அவங்கன்னா எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்த்துல தான் நிக்கும், கொழம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து ஏறியாரு. அவருக்கு அதுக்கு மேல கான்சென்ட்ரேஷன் கிடையாது.